நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
அடுத்த நிதியாண்டில் நிகர குடிவரவு எண்ணிக்கை குறைக்கப்படும் என்று இரு பெரும் அரசியல் கட்சிகளும் கூறியுள்ளதால் குடிவரவு என்பது ஒரு முக்கிய பேசுபொருளாக இந்த தேர்தலில் இடம்பெற்றுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த புகலிடம் கோரிய நிகேந்தன் சித்திரசேகரம் உட்பட குடும்பத்துடன் மீண்டும் இணைவதற்கு காத்திருப்பவர்களுக்கு அந்த செய்தி கவலை அளிக்கிறது. தனது அவல நிலை மற்றும் அவரது விருப்பங்களை பற்றி நிகேந்தன் மனம் திறந்து பேசுகிறார். அவருடன் உரையாடிய நான் குலசேகரம் சஞ்சயன். வணக்கம் நிகேந்தன் சித்திரசேகரம்.
வணக்கம்.
SBS தொலைக்காட்சியிலே உங்களை பற்றி ஒரு செய்தி வெளியானது, அதைத் தொடர்ந்து நாங்களும் தமிழிலே உங்களை அறிமுகப்படுத்தலாம் என்று நினைத்திருந்தோம். பல வருடங்களாக, 16 வருடங்களுக்கு மேலாக இங்கே வந்து ஒரு தொழில் செய்தாலும் உங்களுடைய துணைவியாரை இங்கே அழைக்கக்கூடிய விசா உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று அதிலே குறிப்பிட்டிருந்தீர்கள். உங்களது பின்னணி என்னவென்று அறிய தருவீர்களா? நீங்க
நான் கடந்த காலத்தில் யுத்தத்தால பாதிக்கப்பட்டிருந்தான். கடைசியா யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்பாடு அதிக அளவான ஆள்கடத்தல்கள், கொலைகள், வெற்றியான சம்பவங்கள் நடந்தது பொதுமக்களை நோக்கி. அந்த வகையில் எனக்கு உயிரச்சு இருந்தது, நேரடியாகவும் இருந்தது, மறைமுகமாகவும் இருந்தது. அதன் காரணமாக நான் வந்து நாட்டை விட்டு வெளியேறினான். நாட்டை விட்டு வெளியேறும் பொழுது என்னிடம் எந்த ஒரு திட்டமும் இல்லை. இந்த நாட்டுக்கு போறோம், என்ன செய்ய போறோன்றது இல்லை. ஜஸ்ட் நாட்டை விட்டு
வெளியேறினான். நீங்கள் நாட்டில் இருந்து புறப்பட்டது என்று சொன்னது இலங்கையில் இருந்து இல்லையா?
நிச்சயமா, இலங்கையில இருந்து. அப்ப நான் நாட்டை விட்டு வெளியேறி நான் சிங்கப்பூர் போனான். சிங்கப்பூர் தான் உடனே போகக்கூடிய மாதிரி இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் நான் மலேசியா போனான். மலேசியா போன பிறகு அங்க நிறைய பேர் சந்திச்சினான். அவங்க எல்லாம் என்ன மாதிரி பிரச்சனையில வந்து நீண்ட காலமாகவும் குறுகிய காலமாகவும் எந்த ஒரு வசதியும் இல்லாமலுக்கு மிகவும் இக்கட்டான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்தவங்க. அவங்கள சந்திச்சு அப்புறம் அவங்களோட உதவியோட தான் நான் மலேசியாவில இருந்து கிறிஸ்துமஸுக்கு படகுகளை வந்து சேர்ந்தேன்.
எந்த வருடம் வந்தீர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு?
நான் வந்து 2009 வந்து நான்
கிறிஸ்துமஸ் தீவிலே இறங்கியவுடன் என்ன நடந்தது உங்களுக்கு?
வந்து இறங்கினோடனே எங்கட ப்ரோசஸ் தொடங்கினது. தொடங்கின பிறகு எங்களை தடுப்பு முகாமில் கொண்டே போட்டோம் மூணு மேலா. அப்ப தடுப்பு முகாம் சொல்லி எனக்கு தெரியாது, வரம்பறைக்கும் தெரியாது, எனக்கு கொண்டே வைக்க மாதிரி தெரியாது. தடுப்பு முகாம்னு சொல்லி நான் வந்து நான்டா வந்த உடனே எங்களை வெளியே விட்டுருவாங்கன்னு சொல்லி வெளியே விட்ட உடனே எங்க குடும்பத்தை வந்து நான் என்னோட நினைச்சு கொள்ளலாம், நான் பாதுகாப்பு அந்த நாட்டில் வாழலாம்னு சொல்லி தான் நான் எதிர்பார்த்து வந்தான். நான் வந்ததுக்கு பிறகு அதெல்லாம் தலைகளாக இருந்தது. நான் வந்த உடனே எங்களை தடுப்பு மாமலை போட்டு விசாரணைகள், அடிப்பட்ட விசாரணைகள் செய்து அதுல சில பேரை குறுகிய காலத்துக்குள்ள 3 மாதத்துக்குள்ள, சில பேரை 6 மாதத்துக்குள்ள, இன்னும் சில பேரை 1 வருடம், சில பேரை 18 மாதம், 2 வருஷமா, எங்களை எல்லாம் வந்து கடைசி வரையும் விடையில 2 வருஷமாகவும் வச்சிருந்து பகுதி பகுதியாக வந்து வெளியிட்டவங்க. அப்ப நாங்கள் நினைச்சானேடா என்னையும் அப்படி விடுவாங்கன்னு சொல்லி, ஆனா எங்களில் ஒரு குறிப்பிட்ட பேரை அப்படி விடையில நீண்ட காலமா தடுத்து வச்சிருந்தவங்க. சிலர் 4 வருஷம், சிலர் 6 வருஷம், சிலர் 10 வருஷமா வச்சிருந்தவங்க, வச்சிருந்தா வெளியே விட்டவங்க.
தடுப்பு எல்லாமே கிறிஸ்துமஸ் தீவில் இருந்தாங்க.
கிறிஸ்துமஸ் தீவில ஒரு அகதிய 2 வருஷத்துக்கு மேல வச்சிருக்கல, அது எந்த காரணத்துக்காகவும். ஆனா என்ன, கடைசியா 2 வருஷம் வரைக்கும் வச்சிருந்தவங்க 2 வருஷம் முடிய இன்னொரு தடுப்பு முகாம், அதாவது ஆஸ்திரேலியாவில் உள்ள தடுப்பு முகாம், சிட்னில வச்சிருந்தவங்க. பிறகு சிட்னில இருந்து அடலைட்டு போட்டோகஸ்டான்னு சொல்லிட்டு மாத்தினவங்க, திரும்ப போட்டோகஸ்டாவில இருந்து மெல்போர்ன் புரோட்மெடோ தடுப்பு முகாமுக்கு மாத்தினவங்க. இப்படி பல தடுப்பு முகாம்களுக்கு நான் மாற்றி மாற்றி போனான்.
இறுதியாக எப்பொழுது உங்களுக்கு இடைக்கால விசா வழங்கப்பட்டது?
எனக்கு வந்து 2015 8ஆம் மாதம் அளவில் பிரிச்சிங் விசா, அதாவது இணைப்பு விசா வழங்கப்பட்டு நான் வந்து வெளியே வந்தேன்.
நீங்கள் வெளியே வருவதற்கு உதவியவர்கள் யார் என்று கூறுவீர்களா?
நிறைய எங்களை பார்க்கறது சில விசிட்டர்ஸ் வருவாங்க, அவங்க எங்களோட பிரச்சனையில கேட்பாங்க. வெளியே எடுக்கிறதுக்கு நிறைய ஆஸ்திரேலிய மக்கள் உதவி செய்தவங்க எங்களுக்கு. எங்களுக்காக நிறைய ஆர்ப்பாட்டங்கள், நிறைய விண்ணப்பங்கள், கவன ஈர்ப்பு போராட்டங்கள் இப்படிலாம் செய்தவங்க. அரசியல் மாற்றங்கள், லோயர்ஸ், அடுத்த எங்களுக்கு நிறைய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வந்து எங்களுக்கு நிறைய ப்ரோட்டஸ்ட் பண்ணவங்க, நிறைய விண்ணப்பங்கள் செய்தவங்க கவர்மெண்ட் கிட்ட செய்து திரும்ப எங்களை பேசலாம் வந்து மூளை ஆய்வு செய்து எங்களை வெளியே விடணும்னு சொல்லி எங்களை வந்து வெளியில கொண்டு வரதுக்கு, எங்களுக்கு வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய உதவி செய்தவங்க. அடுத்த எங்களை லோயர், எங்களுக்காக நிறைய சேலஞ்சுகளை சட்ட ரீதியாக போராடினவர். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இதுல. அதோட அரசியல் மாற்றங்களும் இதுக்கு ஒரு காரணம். ஒவ்வொரு கட்சியும் வரும்பொழுது ஒவ்வொரு கொள்கையை பின்பற்றினவங்க. அந்த வகையில நாங்கள் நீண்ட காலம் இருந்தபடியா சில கட்சி தங்களோட கொள்கையின் அடிப்படையில எங்களை வந்து விடுதல் செய்தவங்க.
நீங்கள் வெளியே வந்தவுடன் என்ன செய்தீர்கள்? உங்களுக்கு வேலை செய்ய அனுமதி இருந்ததா?
ஆமா, நிச்சயமா. ஆறு வருஷம் கேம்ப்ல இருந்து திடீர்னு எங்களை வெளியே விட்டோம்னு எல்லாமே கஷ்டமா இருந்தது. ஏண்டா அந்த ஆறு வருஷ காலம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய எங்களை பாதிப்புக்குள்ளாக்கி இருந்தது. அதனால எங்களோட அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல்றதுக்கு நாங்கள் மிகவும் சிரமப்பட்டனால் அந்த வகையில சில சமூக ஆர்வலர்கள் எங்களுக்கு உதவி செய்தவங்க எங்களோட வாழ்க்கைய மீண்டும் கொண்டு செல்றதுக்கு ஆன உதவியா செய்தவங்க. அதுல என்னுடைய தனிப்பட்ட இதுல வந்து டைரக்டர் ஒரு முக்கியமான ஆள் அவர் அந்த இதை கொண்டு வரதுக்கு. அதோட வந்து என்னுடைய நிறைய விசிட்டர்ஸ் மாறு என்ன பார்வையிட வர்றவங்க அதுல நிறைய பேர் சொல்லலாம். அதுல இப்ப நான் வந்து யாரையும் குறிப்பிட்டு பேர் சொல்ல விரும்பல, ஏண்டா நான் சில பேரை விட்டுருவேன் அப்படி விட்டேன்னு சொன்னா அப்புறம் அவன மனசு பாதிக்கப்படும். அதுக்காக வந்து நிறைய சமூக ஆர்வலர்கள் இந்த நலன் விரும்பியால் நிறைய பேர் உதவி செய்தவங்க. அதுல டெரிக் என்றவர் வந்து சில சலுகைகள் வழங்கினவர், தங்குமிட வசதி தாரன்னு சொன்னவர், எனக்கு வேலையும் தாரன்னு சொன்னவர். அது வந்து எனக்கு மிகவும் உதவியா இருந்தது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்க வழியிலேயே வந்து ஒரு நிறுவனத்திலேயோ தொழிற்சாலையிலேயோ வந்து நாங்கள் வேலைக்கு விண்ணப்பிக்கும் பொழுது முன் அனுபவம் கேட்டவங்க. நாங்கள் ஆறு வருஷம் யுத்தத்தால பாதிக்கப்பட்டு வந்து கேம்ப்ல இருந்து வெளியே வந்து வேலைக்கு போகும் பொழுது முன்னனுபவம் கேட்டா நாங்க எப்படி முன்னனுபவத்தை கொடுக்கறது, எங்களால் முன்னனுபவம் கொடுக்க முடியல. அப்ப நான் வேலை கட்ட இடத்துல வந்து நான் சொன்ன விஷயம் என்றால், எங்களோட கதையில கேட்டு தாங்க வருத்தப்படையிலும் ஆனா உதவி செய்யலாது இப்படி சொன்னவங்க. அந்த வகையில டெரிக் வந்து எனக்கு முன்னுக்கு வந்து வேலை இருந்து எனக்கு வந்து தங்குமலை வந்து சில சில உதவிகள் செய்தவர், சட்ட ரீதியான அணுகுமுறைகளுக்கு வந்து உறுதுணையானவர்.
நீங்க கூறுவது டெரிக் பிராட்ஷோ என்று நம்புகிறேன். இந்த தொலைக்காட்சி பேட்டியிலே அவரும் பேசியிருந்தார். அவர் நடத்துகின்ற நவ் அண்ட் நாட் யெட் என்ற கஃபேயிலே நீங்கள் இலங்கை உணவுகளை சமைத்து அது பிரபலமாகி வருகிறது என்பதுதான் அந்த காணொலி. உங்களுக்கு சமையல் கலை, நீங்கள் அந்த நேர்காணலிலே கூறியிருக்கிறீர்கள் கடற்தொழிலில் ஈடுபட்டவர் முன்னர், ஆனால் சமையல் கலையில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது அல்லது அதில் எப்படி சிறப்பாக செய்யக்கூடியதாக இருக்கிறது? நீக்கே
நாங்கள் வந்து நீண்ட கால தடுப்புல இருக்கும்போது ஆஸ்திரேலிய அரசாங்கத்தால வந்து சில சலுகைகள் தந்தவங்க, எங்களுக்குரிய உணவை நாங்களே சமைக்கலாம்னு சொல்லி. அப்ப எனக்கு சமையல்ல கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. ஆனா எனக்கு எப்படி சமைக்கணும்னு தெரியாது. என்னோட வீட்டுல தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு எப்படி சமைக்கிறது, இன்கிரீடியன்ஸ் பாவிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்க தொலைபேசி மூலம் கேட்டு நான் சமைக்க வழிக்கிட்டேன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்றதுக்காக தான். ஆனா நாங்க கேம்ப்ல இருந்த காலத்துல சில அலுவலர்கள் ஆபீசர்ஸ் அவங்களும் எங்களோட உணவை பகிர்ந்து கொண்டு அதுக்கு நல்ல ஃபீட்பேக் தந்தவியல் அது என்ன மேலும் உற்சாகப்படுத்தினது. அப்ப வந்து சில வாய்ப்புகள் கிடைத்தது எங்களுக்கு வெளியில போறதுக்கு, அதிகாரிகளோட பாதுகாப்போட வந்து வெளியில போய் உணவுகளை சமைக்கிறதுக்கு சில சந்தர்ப்பங்கள் கிடைச்சது. அந்த வகையில வந்து நானும் எனது சில நண்பர்களும் ஒரு குழுவாக சேர்ந்து கம்யூனிட்டி சர்ச் செரட்டி ஸ்கூல் இப்படியான பொது இடங்களுக்கு நாங்க போய் வந்து எங்களோட சாப்பாடை எங்களோட உணவு இலங்கை உணவை சமைத்து மக்களுக்கு வழங்கினாங்க. எல்லாமே எங்களோட முறைப்படி சமைச்சினாங்க. ஆனா உழைப்பு மிகவும் குறைவா போட்டு சமைச்சால இந்த மக்களுக்கு வந்து அந்த உணவு பிடிச்சிருந்தது. இந்த நாட்டுல வந்து நான் நிறைய விஷயத்த பார்த்திருக்கேன். புற நாட்டவர்கள் என்ன செய்தாலும் இன ரீதியாகவோ அல்லது வந்து கலாச்சார ரீதியாக என்ன செய்தாலும் உற்சாகப்படுத்துவார்கள். அந்த வகையில என்ன நிறைய உற்சாகப்படுத்தினாங்க. இந்த உணவு நல்லா இருக்குது, சுவையா இருக்குது, ஹெல்த்தியா இருக்குது, வித்தியாசமா இருக்குது, நிறைய பேர் இதை விரும்புறாங்க அப்படி நிறைய விஷயத்துல வந்து எங்களை உற்சாகப்படுத்தி அது வந்து ஒரு தூண்டுதலா இருந்தது. நான் வெளியில வந்த பிறகு வந்து இந்த சமையல் வேலை செய்யறதுக்கு எனக்கு
அதிலே சமையல் கூடத்தில் தான் இப்பொழுது முழு நேரமாக வேலை செய்கிறீர்களா அல்லது வேறு என்ன செய்கிறீர்கள்? நீங்க
கடந்த காலங்கள்ல நான் நிறைய வேலை செய்த நான் அதுல சமையல் வேலையும் உண்டு. நான் கோர்ஸ்ல வேலை செய்த நான் சூப்பர் மார்க்கெட்ல ஒரு டீம் லீடரா இருந்தான். பகுதி நேரம் வந்து டாக்ஸி டிரைவரா இருந்தான். அதுக்கு பிறகு நான் கிடைக்கிற சின்ன சின்ன வேலை எல்லாமே செய்யறேன். நான் சுய சுய தொழில் செய்யறேன். நான் அடுத்த சில கேட்டரிங்கள் செய்யறேன். நான் இப்ப வந்து நான் தற்காலிகம் ஹெச்கே ரவுண்ட்ல கிச்சன்ல ஒர்க் பண்றேன். நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். சோ இப்படித்தான் இந்த வாழ்க்கை போய் கொண்டிருக்கேன். இப்போது
உங்களது குடும்பத்தை பற்றி கூறுங்கள். உங்கள் துணைவியார் இன்னும் நாட்டிலேயே இருக்கிறார் என்று அறிகிறோம். ஒரு மகன் படிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார். வேறு பிள்ளைகள் இருக்கிறார்களா?
இல்ல, நான் வந்து கிட்டத்தட்ட 2009 என் மனைவி விட்டு வந்தான். வரக்குள்ள என் மகனுக்கு 3 வயசு 16 வருஷமா நாங்க பிரிஞ்சிருக்கோம். 16 வருஷமா இந்த அரசாங்கங்களுக்குடையான மோதல்கள் இந்த அரசியல் காரணங்களுக்காக என்னால என் வைஃபோட சேர முடியாம இருக்கிறேன். நான் கடைசியா வந்து நான் இப்ப அதுக்குரிய ஏற்பாடுலாம் செய்து நான் விண்ணப்பம் எல்லாம் போட்டு ப்ரொசஸ்ல இருக்குது. சோ நான் வெகு சீக்கிரம் நான் வைப்போடு சேர்வன். ஆனா எனக்கு இன்று வரைக்கும் ஒரு மகன் தான் இருக்கார். அவர் 2 வருஷத்துக்கு முதல் ஸ்டூடெண்ட் விசால வந்து ஆஸ்திரேலியா எடுத்து நான் இப்ப அவர் படிச்சு கொண்டிருக்கார். அவர்
இப்பொழுது உங்களது கோரிக்கை உங்கள் துணைவியாரையும் இங்கே நாட்டிற்கு வர வைக்க வேண்டும் என்பது?
நிச்சயமாக. எனக்கு வந்து என் குடும்பம் வேணும். எனக்கு அடிப்படை என்னுடைய அடிப்படை உரிமை அடிப்படை தேவை தான் நான் கேட்கிறேன். என் ஃபேமிலியை வந்து எனக்கு தர சொல்லி ஸோ அதுக்குரிய சட்ட ரீதியான வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் செல்லுமான்னு தெரியல. ஆனா நான் நம்புறேன் மிக விரைவாக வந்துருவாங்க என்று சொல்லுவேன்.
தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தல் முடிவுகள் உங்கள் துணைவியார் இங்கு வருவதை எப்படி பாதிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
இந்த தேர்தல் வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்கணும். அதிகாரியினுடைய வாழ்க்கையில இந்த தேர்தல்கள் வந்து மிக 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 முக்கியமான விஷயம். என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வித்தியாசம், மக்தாக்களுடைய பிரச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசம். தனிப்பட்ட பிரச்சனையை வச்சுக்கொண்டு நான் வந்து இந்த தேர்தலை நான் நோக்க விரும்பல. நான் பொதுப்படையா நோக்கும் பொழுது லேபர் கட்சி வரணும் என்று நிறைய ஈழத்தமிழர்கள் அகதிகள் நிறைய அகதிகள் வந்து எதிர்பார்க்கிறாங்க. ஏண்டா அவங்கள்ட்ட நான் வந்து அகதிகளுக்கான நல்ல தீர்வு இருக்குது, அதால லேபர் கட்சி வரணும்ன்றது என்னுடைய ஆசையாகவும் இருக்குது.
உங்கள் மகன் இங்கே வந்து விட்டதாக கூறுகிறீர்கள், அவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய எதிர்காலம் எப்படியாக இருக்கிறது?
அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸால இப்ப இருக்கிறார். என் மனைவிக்கும் என் மகனுக்கும் வந்து நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன். எனக்கு விசா வந்த உடனே அவருக்கு வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட் கிடைக்கும். என் மனைவிக்கும் அவருக்கு வந்து ஸ்பௌஸ் விசா அப்ளை பண்ணிக்கிறேன். அது கிடைக்கும் பொழுது அவர் கிடைச்ச பிறகு திரும்ப வந்து என்னோட ரெண்டு விசாவோட அவர் இணைக்கப்படுவார். அவர் இணைக்கப்பட்டு அவர் வந்து அவரோட கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் 12 தரத்துல வந்து இப்ப படிச்சு கொண்டிருக்கிறார். அவருடைய கல்வி வந்து மிகவும் நல்ல நிலைமையில போய் கொண்டிருக்குது. எதிர்காலத்துல அவர் விரும்பின மாதிரி பொறியியலாளராகவோ அல்லது ஒரு மருத்துவராகவோ வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்ப 18 அவருக்கு, 18 நான் பிறகு அப்ளிகேஷன் போடக்குள்ள வந்து 17 அவர் சைல்டு
முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று SBS ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வாய்ப்பு தந்ததற்கு நன்றி, SBS-க்கும் நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.